இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bibl@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இனி ஒரு முறை வருமோ என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு, இனி ஒரு முறை வருமோ என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு, உம் இணையற்ற அன்பை மறந்தே அதனால் வினை வந்து சூழ்ந்ததையா, உம் இணையற்ற அன்பை மறந்தேன் அதனால் வினை வந்து சூழ்ந்ததையா, இனி ஒரு முறை வருமோ என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு. துணிகர பாவத்திலும் துன்மார்க வாழ்வினிலும் துணிகர பாவத்திலும் துன்மார்க வாழ்வினிலும் தூரமானேன் உமை பிரிந்து தூரமானேன் உமை பிரிந்து துயரில் துடிக்குதே நெஞ்சமெல்லாம் துயரில் துடிக்குதே நெஞ்சமெல்லாம் இனி ஒரு முறை வருமோ என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு அற்ப சுக வாழ்வுக்காக அர்ப்பணித்தேன் என் வாழ்வை அற்ப சுக வாழ்வுக்காக அர்ப்பணித்தேன் என் வாழ்வை இனி சொற்ப காலம் மீந்திருக்க இனி சொற்ப காலம் மீந்திருக்க உம்முடன் சேர்ந்து நான் வாழ வேண்டும் உம்முடன் சேர்ந்து நான் வாழ வேண்டும் இனி ஒரு முறை வருமோ என் இயேசுவே உம்முடன் வாழ்வதற்கு
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் ஆசீர்வதிங்க. என் ஆண்டவரே, இதை கேட்க போகின்ற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்து அவர்களை கர்த்தர் நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கூடருங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, அவள் சிரசில் ஓர் கிரீடம், அ ஸ்டார் இன்னர் கிரவுன். யாருடைய சிரசில் ஒரு கிரீடம் இருந்தது, யாருடைய சிரசில் அங்கே ஒரு நட்சத்திரம் இருந்தது என்று நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா பார்க்க போகின்றோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவள் சிரசில் ஒரு கிரீடம், அந்த கிரீடத்தில் ஒரு நட்சத்திரம் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இன்றைய தினத்திலே எஸ்தர் ராஜாதி குறித்து நாம் படிக்க போகின்றோம். எஸ்தர் ராணியை குறித்து படிக்க போகின்றோம். எஸ்தர் 2:17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பச்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீ யாக்கினாள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது வஸ்தி யார் என்று பார்க்கும் பொழுது அகாஸ்வேருடைய மனைவியாக இருந்தார்கள். ஆனால் ராஜா சொல்லக்கூடிய வார்த்தையை அவர்கள் கீழ்ப்படியாத நிமித்தமாக அந்த பட்டம் பறிக்கப்பட்டது. இப்பொழுது தேசமெங்கும் ஒரு பெரிய காரியம் நடந்தது, அதாவது ராஜாவுக்கு ஒரு பெண் பார்க்கும்படியான ஒரு காரியம், அதாவது ஒரு ராணியை தேடக்கூடிய ஒரு காரியம் இருந்தது. சற்று சிந்தித்து பாருங்கள், அங்கே எத்தனையோ பேர்கள் இருந்திருப்பார்கள், எத்தனையோ பேர்கள் நிச்சயமாகவே இருந்திருப்பார்கள், அழகாக சௌந்தரியமாக. ஆனால் எஸ்தர் மேல் ஆண்டவர் கிருபை வைத்திருந்தார். அதே போலவே இந்த எஸ்தர் ராணியை ராஜாவுக்கு பிடித்தது என்று நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கின்றோம். இது எப்படி சாத்தியமானது? இதற்கு யார் காரணம் என்று பல காரியங்கள் இருந்தாலும் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். எஸ்தர் 1 முதல் வசனம், இந்து தேசம் முதல் எத்தோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாசுவேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. இங்கே பார்க்கும் பொழுது அகாசுவேரு ராஜா எவ்வளவு பெரிய மனிதன் என்பதை இந்த முதல் வசனம் நமக்கு சுற்றி காட்டுகின்றது. அது மாத்திரம் கிடையாது, வேதாகமத்திலே இந்தியா என்ற பெயர் எஸ்தர் புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதிலும் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த ராஜா இந்தியா தேசத்திலிருந்து கூட, அப்படி என்றால் எல்லா நாடுகளையும் அரசாண்ட ஒரு ராஜாவாக அவர் இருக்கிறார் என்பதை நமக்கு சுற்றி காட்டக்கூடியதை பார்க்கிறோம். வரலாறுகளை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் இந்த ராஜாவை குறித்து அநேக காரியங்களை நீங்கள் படிக்கலாம், அநேக காரியங்களை நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் தெரிந்து கொள்ளலாம். ஆகையால் இன்றைய தினத்திலே நாம் என்ன பண்ண போறோம்னு சொன்னா, இந்த கதையிலிருந்து ஒரு சில ஆவிக்குரிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். இங்கே பார்க்கும் பொழுது ராஜா தன் தலையிலிருந்த சிரசை எடுத்து, தன் தலையில் இருந்த கிரீடத்தை எடுத்து என்ன பண்றான்னு சொன்னா, எஸ்தர் ராணி அவர்களுடைய தலையில வைக்கிறார். அதாவது எஸ்தர் உடைய தலையில வைக்கிறாங்க. அதுக்கு என்ன அடையாளம் என்றால், நீ என்னுடைய ராணி என்று அடையாளமாக இருக்கிறது. ஒருவேளை அந்த கிரீடத்தில் நட்சத்திரம் இருந்திருக்குமா அப்படின்றால், நிச்சயமாகவே ராஜாக்களுடைய நட்சத்திரங்கள் ராஜாக்களுடைய ஒவ்வொரு கிரீடத்திலும் இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஆனால் என்னுடைய செய்தியினுடைய மையப்பகுதி என்னவென்றால், நாம் பரலோகத்திலே செல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். அந்த கிரீடத்திலே நட்சத்திரங்களும் நமக்கு கொடுக்கப்படும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். சரி, இப்பொழுது எஸ்தர் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? நீங்கள் ஒருவேளை அதோடைய மூளை பாஷிலே சென்று அதோடைய அர்த்தத்தை நீங்கள் தேடுவீர்கள் என்றால், அழகு என்று நாம் சொல்லலாம், நட்சத்திரம் என்று சொல்லலாம். அப்படி என்றால் எஸ்தர் என்றால் ஒரு நட்சத்திரம், ஜொலிக்கக்கூடிய ஒரு பெண் என்று நம்மளால் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிகின்றது. வேதாகமத்திலே வசனங்கள் நம்ம என்ன பண்ண போறோம் சொன்னா, ஒவ்வொரு வசனங்களையும் நாம் வாசிக்க போகின்றோம். முதல் வசனம் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 12:4 வசனத்தை வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே அது நமக்கு ஒரு பயனுள்ள வசனமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். நான் வாசிக்கின்றேன், குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள், லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு பெண் எப்படி இருக்கிறார்கள், அல்லது அந்த ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்திற்கு எப்படிப்பட்ட சேவையை செய்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். வேதம் சொல்கின்றது, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். நீங்கள் ஒருவேளை எஸ்தர் கதைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அதிகாரத்தில் நீங்கள் கதைகளை வாசிக்கும் பொழுது, ஒருவேளை எஸ்தருடைய சொல்லை அந்த ராஜா கேட்காமல் இருந்திருப்பார் என்றால், நிச்சயமாகவே ஆண்டவர் இடைபட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆண்டவர் வேறு ஏதாவது செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருந்திருக்கலாம். ஏன், அந்த ராஜாவுக்கு ஒருவேளை பெரிய பெரிய தண்டனைகள் கூட கிடைத்திருக்கலாம். ஏனென்றால் தேவன் இடைபடும் பொழுது, ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் 3 இரவும் பகலும் உபவாசம் இருந்து தேவனை வேண்டிக் கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இங்கே பார்க்கும் பொழுது எஸ்தர் ராணிக்கு தன்னுடைய தேவனை குறித்து நன்றாக தெரியும். எஸ்தர் ராணி தங்களுடைய ஜனங்களை மாத்திரம் அவள் ரட்சிக்கவில்லை, தன்னுடைய ஜனங்களை மாத்திரம் அவங்க மரண தண்டையிலிருந்து ரட்சிக்கவில்லை, அதற்கு நிகராக தன்னுடைய கணவன் அதாவது ராஜா அகாஸ்வரவு கூட ஒரு பெரிய பாவம் செய்யாத அளவுக்கு அங்கே மீட்டு ரட்சிக்கிறதை பார்க்கிறோம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். இங்கே எஸ்தருடைய தலையிலே கிரீடம் வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த கிரீடத்தை அவள் பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பினாள். அதாவது தன்னுடைய கணவனும் ரட்சிக்கப்பட வேண்டும், தன்னுடைய கணவனும் ஆண்டவரை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய கணவன் எந்த பாவமும் செய்யக்கூடாது என்பதிலும் அவள் மிகவும் கருத்தாக இருந்திருப்பாள் என்று நாம் விசுவாசிக்கின்றோம். ஆகையால் இன்னைக்கு ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவனுக்கு கிரீடமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவனுக்கு நற்கிரியைகளை செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். 2வதாக நாம் பார்க்கும் பொழுது அவள் சிரசில் ஓர் கிரீடம் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவள் சிரசில் ஒரு கிரீடம், அந்த கிரீடத்தில் ஒரு நட்சத்திரம் என்று நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அனைவரும் ஒரு நாள் நட்சத்திரத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா, நட்சத்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், நீதியின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் அந்த ஒரு வாக்குறுதியை நமக்கு என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா தருகிறார் என்று என்ன பண்றோம் நாம பார்க்கின்றோம். ஆண்டவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்றோம் நாம பார்க்கின்றோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இரண்டாவது வருகையிலே அவருடைய வார்த்தையை நாம் கை கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நமக்கு கிரீடத்தை வைத்திருக்கிறார் என்று நாம் என்ன பண்றோம் பார்க்கின்றோம். நாம் வாசிக்கலாம் வெளிப்படுதல் 2:10. இந்த வசனம் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கென்று ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறதை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ மரண பரியந்தமும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, அதாவது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருகிறார், ஆண்டவர் எனக்கு ஜீவ கிரீடத்தை தருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த சிரசின் மேல உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை பெறணும் என்ற ஒரு ஆசை இருக்கிறதா? எல்லா மனிதனுடைய ஆசை எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்துல நீண்ட நாள் வாழணும்னு ஆசைப்படுறாங்க, இந்த உலகத்துல வியாதி இல்லாத வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறாங்க, இந்த உலகத்துல வயசே ஆகாம இளமையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம எல்லோருமே ஒன்ன மறந்து போய் விடுகின்றோம். நம்ம எல்லோருமே ஒன்றை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். என்னவென்றால், இந்த உலகத்தில் எப்பொழுது பாவம் வந்ததோ அப்பொழுதும் பாவத்தின் விளைவுகள் மரணம் முதுமை அனைத்தும் வந்துவிட்டது. ஆகையால் நாம் அனைவருமே பாவத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம், மரணத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனால மனிதன் இந்த உலகத்துல இதை மாற்ற வேண்டும், அதை மாற்ற வேண்டும், உடலை இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று எவ்வளவுதான் அவன் முயற்சி செய்தாலும் பாவத்தின் விளைவு அவன் வாழ்க்கையில் இருந்தே இருக்கும். அனைவரும் ஒரு நாள் மரணத்தை சந்திப்போம், அனைவரும் ஒரு நாள் முதுமையை சந்திப்போம், அனைவரும் ஒரு நாள் நோய்வாய்ப்படுவோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் பாவம் இருக்கிறது. ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். எனவென்று பார்க்கும் பொழுது நாம் அவருடைய வார்த்தையில் கீழ்ப்படைந்து மரண பரியந்தமும் அவருக்கு நாம் உண்மையாய் இருக்கும் பொழுது அவர் நமக்கு நீதியின் கிரீடத்தை தருகிறார். அப்படி என்றால் நித்திய ஜீவனை நமக்கு கட்டளையிடுவார். நாம் நித்தியத்துக்கும் வாழக்கூடிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரோடு கூட நாம் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்துல எல்லோருமே நம்ம பார்க்குறோம், எல்லாமே நிரந்தரம் இல்லாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. நாம் படிக்கக்கூடிய படிப்பாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில நாம் சாதிக்கக்கூடிய சாதனையாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் ஒரு நாள் அவன் தன்னுடைய மரணத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு காலத்தில் எவ்வளவுதான் சந்தித்திருந்தாலும் முதுமை அடையும் பொழுது அவனால் சாதிக்க முடியாமல் தான் போகின்றது. புது புது கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது, புது புது சாதனைகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது, புது புது சாதனையாளர்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆகையால் இந்த உலகத்தில் யாருமே என்றென்றைக்கும் வல்லவனாகவும் இருக்க முடியாது, என்றென்றைக்கும் வெற்றியாளனாகவும் இருக்க முடியாது. ஏனென்றால் யாவும் மாறக்கூடியவைகளாக இருக்கிறது. ஆனால் பரலோகம் அப்படியல்ல. பரலோகம் விசேஷித்தமானவை. பரலோகம் உங்களுக்கும் எனக்கும் சத்தியத்தை சொல்லித்தரதுக்கு மாத்திரம் கிடையாதுங்க, சந்தோஷத்தை தரக்கூடியவைகளாக இருக்கிறது என்று என்ன பண்ணுற நாம் பார்க்கின்றோம். அதனால தான் வெளிப்படுதல் 2:10 நம்ம வாசித்தோம், நீங்களும் நானும் ஒரு நாள் அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி எஸ்தர் ராணிக்கு அந்த ராஜா அந்த கிரீடத்தை வைத்தாரோ, அதை போலவே ஆண்டவர் நமக்கு அவருடைய கிரீடத்தை நமக்கு அவர் வைப்பாருங்க. ஆண்டவர் அவருடைய சிம்மாசனத்துல நாம் அமர்வதற்கு நமக்கு இடம் கொடுப்பார். அவரோடு கூட இணைந்து ராஜ்யத்தை நியாயம் தீர்க்க ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுப்பார். வேதாரம்பத்தில் அவை சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது இந்த எஸ்தரை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது இந்த எஸ்தருக்கு முர்தேக்கா என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய மாமன் மாத்திரமே இருந்தார், அதாவது வளர்ப்பு தந்தை என்று சொல்லலாம். அப்படி என்றால் எஸ்தர் ராணிக்கு தகப்பன் தாய் அவர்களை குறித்து சொல்லப்படவில்லை. ஒருவேளை அடிமைகளாக கொண்டு வரும் பொழுது மறித்திருக்கலாம், அல்லது எப்படி அவர்கள் மறித்தார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் எஸ்தர் அவள் ஒரு அங்கே எப்படி இருந்தாள் என்று நாம் பார்க்கும் பொழுது தந்தை தாய் இல்லாதவளாக காணப்பட்டாள். மொர்தேக்காய் மாத்திரமே எடுத்து வளர்க்கக்கூடிய நபராக இருந்தார் என்று நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பார்க்கின்றோம். ஆனால் எஸ்தருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் எஸ்தருடைய வாழ்க்கையில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நடத்தினார் என்பதை நம்மளால் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிகின்றதாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். வேதாகமத்தில் அநேக வசனங்கள் சொல்லப்பட்டு இருந்தாலும் ஒரு சில வசனங்கள் என்ன பண்ணலாம் நம்ம வாசிக்கலாம். எஸ்தர் 2:7 அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாக எஸ்தர் என்னும் அத்தாசலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளாயிருந்தால் அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தேக்காய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்து கொண்டான். இங்கே பார்க்கும் பொழுது எஸ்தர் எப்படிப்பட்ட ஒரு மகளாக இருந்தாள் என்று வேதம் சொல்லப்படக்கூடியதை பார்க்கிறோம். எஸ்தருக்கு தாய் தகப்பன் அல்ல, ரெண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க. இறந்து போயிட்ட பிறகு மொர்தேக்காய் என்ன பண்ணுறாரு, அந்த எஸ்தர் என்ற அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கிறாரு, அதாவது தகப்பன், வளர்ப்பு தகப்பன் என்று சொல்லலாம். ஆனால் ஒருவேளை இந்த பெண் அனாதியாக வளர்க்கப்பட்டிருந்தாலும் தகப்பன் தாய் இல்லாதவளாக வளர்க்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் எஸ்தரை எங்கு கொண்டு போய் வச்சார்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ராணி அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் போய் வைத்தார். எஸ்தருக்கு அதுக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு நம்ம ஒருவேளை கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாகவே அந்த தேசத்தில் தகுதி இல்லைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ராஜா நிச்சயமாகவே அவங்க ஜனத்தார் கூட தான் அவர் சேர்ந்திருக்கணும், அவங்க ஜனத்தாருக்குள்ள தான் திருமணம் செய்திருக்கணும், அல்லது பெரிய இடத்துல இருந்து தான் திருமணம் செய்திருக்கணும். ஆனால் அங்கே நம்ம பார்க்கும் பொழுது எஸ்தருடைய அந்த ஒரு ஐடென்டிட்டியே ராஜாவுக்கு தெரியல. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்களேன். ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி ராஜாவுக்கு தெரியாமல் பார்த்து கொண்டார் என்று தெரியல. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ராஜாவுக்கு ஒரு காலகட்டத்தில் தெரிய வருது எஸ்தர் ஒரு யூத பெண் அப்படின்னு தெரிய வருது. ஆனால் தெரிந்தும் எஸ்தரை ராஜா கொலை செய்யவில்லை. அதற்கு மாறாக எஸ்தருடைய கோரிக்கையை ராஜா நிறைவேற்றுகின்றார். எனக்கு யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டரோடு கூட நாம் அமர்வதற்கு தகுதியானவர்களா? ஆண்டருடைய சிம்மாசனத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோங்க, அவருடைய சிம்மாசனத்தில் நாம் அவருடைய பக்கத்தில் போய் உட்கார போகிறோம், அவருடைய அருகில் நம்ம போய் உட்கார போகிறோம். அதுக்கு நம்ம தகுதியானவர்களான்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஏன் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் அவ்வளவு இருக்குது. நம்ம செய்த பாவங்கள், நாம் செய்த துரோகங்கள், நாம் செய்த ஒவ்வொரு காரியங்கள் அவ்வளவாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ராஜாக்களாகவும் பிரபுக்களாகவும் அழைத்திருக்கிறார். அதிகாரிகளாக ஆண்டவர் வைக்க நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்க உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறதா? வெளிப்படுதல் 2:3 நாம் வாசிக்கும் பொழுது 7 சபைகளுக்கு சொல்லக்கூடிய தூதை நாம் பார்க்கிறோம். அந்த 7 சபைகளுக்கும் அந்த முடிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அதாவது அவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, மனவாளனாகிய கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்னென்ன கொடுக்குறாரு அப்படின்றதான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரோடு கூட அமரக்கூடிய அதிகாரத்தை கொடுக்குறார். அதுக்கடுத்து நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால் நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடத்தை நம்மளுக்கு தர்றார். அதுக்கடுத்து அந்த ஜீவ கனியை புசிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கிறார். இது மாதிரி சொல்லிக்கொன்றே நாம் போகலாம். அவ்வளவு காரியத்தை ஆண்டவர் தராரு, அதுக்கு நான் தகுதியானவனா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். எஸ்தருடைய வாழ்க்கையில் அப்பா அம்மா கிடையாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஒருவேளை அப்பா அம்மா இல்லை அப்படின்னா அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகிறதே பெரிய விஷயமா இருக்குது. அவ்வளோ ஏன் அந்த குடும்பத்தில் அம்மா இல்லை, ஒருவேளை அப்பா இல்லை, அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது அவ்வளவு கடினமாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு எல்லோரும் என்ன யோசிக்கிறாங்க, ஒரு குடும்பம் என்றால் தகப்பன் தாய் இருந்தால்தான் முழுமை என்று நினைக்கிறார்கள். ஆனால் எஸ்தருடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். ஆனால் உலகம் மறந்திருக்கலாம், ஜனங்கள் மறந்திருக்கலாம், ஆனால் எஸ்தரை உருவாக்கின கர்த்தர் மறக்கல. அவள் ஏழையாக இருந்தாள், அவள் தகப்பன் தாய் இல்லாத ஒரு அனாதியாக இருந்தாள், ஆனால் ஆண்டவர் அவளை ராஜாத்தியாக உயர்த்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். சிம்மாசனத்தில் அமர வைத்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவருக்காக நீங்கள் உண்மையாய் நிற்கும் பொழுது, அவருக்காக உண்மையாய் ஓடும் பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆகையால் இன்று நம்முடைய சிரசிலும் ஒரு கிரீடம் இருக்கிறது. அந்த கிரீடத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. அந்த நட்சத்திரம் எதை குறிக்கிறது என்றால், இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள் நாம் எத்தனை பேரை ஆண்டவர் வார்த்தை குறித்தோம் என்பதை குறித்து சொல்லக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறது என்று இன்று எஸ்தரை போல எஸ்தரை போல
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332231. எங்கள் இமெயில் முகவரி biblee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.